நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்கிறேன். இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து திரியக தேவனை ஆராதிக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு பெரிய காரியம். கடந்த ஆண்டிலே இதே போல ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் அந்த டெய்லி ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்ல ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார். அந்த செய்தி என் வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு செய்தி. அநேகர் உங்களுடைய சர்ச் வெப்சைட்ல இதை பார்த்து எனக்கு தகவல் கொடுத்தது உண்டு. ஆகவே ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் உங்கள் பிரார்த்தனைகளில் எனக்காக ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். இன்றைக்கு இருப்பது போல ஆயிரக்கணக்கான மடங்கு நம்முடைய சபை வளர்ந்து ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை சாதிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் தருவாராக. கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே ஆராதனை நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த சபை உம்முடைய திருச்சபை, இந்த சபைக்கு தலை நீர்தான். இந்த சபையிலே அங்கத்தினர்களாக நாங்கள் இணையும்படி ஒரு பாக்கியத்தையும் அனுக்கிரகத்தையும் நீ தந்திருக்கிறீர். கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான், சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். ஆகவே என்னுடைய உள்ளத்திலே வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் எந்த பாரமான ஒரு செய்தியை தந்தீரோ அதை ஆண்டவரே தெளிவாய் ஆண்டவரே மக்களுக்கு புரியக்கூடிய அளவிலே சொல்ல அனுக்கிரகத்தை தாரும். என்னை வெளிப்படுத்தாதபடி சிலுவைக்குள்ளே ஒளிந்து கொண்டு உம்மை மாத்திரம் உயர்த்தி காண்பிக்க பலனை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மறுபடியும் ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஹையர் காலிங், உன்னதமான ஒரு அழைப்பு. ஒருவேளை உன்னதமான அழைப்பு பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டெய்லியும் அது வருகிறது என்றால் ஒரு இணைவான ஒரு காரியம்தான். உண்மையாகவே ஹையர் காலிங், உன்னதமான அழைப்பு. ஆண்டவர் உயரத்தில் இருக்கிறார், உயர்ந்தவராக இருக்கிறார். அவரை போல அவருக்கு இணையானவர் இந்த உலகில் யாருமே இல்லை. உயர்ந்தவரிடத்திலிருந்து வருகிற எல்லா அழைப்புகளும் ஆசீர்வாதங்களுமே என்னதான், உன்னத அழைப்பு. அதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சில கர்த்தருடைய மனிதர்களை, சில கர்த்தருடைய ஊழியர்களை நாம் பார்க்கும்போது நாம் மனந்திறந்து சொல்வது உண்டு, அவருடைய காலிங் ஒரு ஹையர் காலிங், நம்மை போல அல்ல, ஒரு உயர்ந்த அழைப்பு என்று நாம் விமர்சிப்பது உண்டு. ஆகவே இந்த ஒரு தலைப்பின் அடிப்படையிலே திருமறையை நான் வாசிக்க ஆராய ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இந்த தலைப்பை ஆண்டவருடைய கிருபையிலே நான் ஜபத்தினாலே அதை பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் நேரடியாய் பேசினார் என்று நான் போய் சொல்ல விரும்பவில்லை. ஆண்டவர் சமூகத்திலே நான் ஜபித்த பொழுது இந்த தலைப்பு என்னுடைய உள்ளத்துக்குள்ளே அதை விதை போல் முளைத்தது. ஆகவே அதை வைத்து ஆயத்தப்பட ஆரம்பித்தேன். அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்டதை அனுபவித்து உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளவுதான். நான் மறுபடியும் உங்களுக்கு விளக்கி விடுகிறேன். நான் தியாலஜி காலேஜ் போனவன் கிடையாது. நான் பைபிள் காலேஜ் போய் படித்ததும் கிடையாது. ஆகவே நான் 40 ஆண்டுகள் திருமுறையை படித்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த அருளின் அடிப்படையிலே உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரே நிருபம் 11 அதிகாரத்தை தயவு செய்து நீங்கள் புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். எபிரே நிருபம் 11 அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அதிலே 25வது வாக்கியங்களை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள். ஆனால் எபிரேயர் 11வது அதிகாரம் 25வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். மோசேயை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. அப்படியானால் உன்னதமான அழைப்பை ஆண்டவர் அருள விரும்புகிறார். ஆனால் அந்த உன்னதமான அழைப்புகள் நம் வாழ்க்கையிலே குறுக்கிடும் பொழுது அநேகர் அந்த சமயத்திலே அந்த உன்னத அழைப்பை தெரிந்து கொள்வதில்லை. அதாவது சூசிங் த ஹையர் காலிங், அந்த உன்னதமான அழைப்பை தெரிந்து கொள்வதில்லை. தெரிந்து கொள்ளுதல் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்.
குமாரன் விளக்கரையும் கொடுத்து மீட்டுக் கொண்டார். ஆவியானவர் நம்ம அதற்குள்ளே நிற்பதற்கு அவர் நிலைப்படுத்தும் கிருபையை தந்தார். ஆகவே திரியேக தேவன் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். ஆனா அதே சமயத்திலே நம்மை உன்னத அழைப்புக்கு தெரிந்து கொள்ள அழைக்கிறார். தெரிந்து கொள்ளுதல் என்பது மிக கடினமான ஒரு காரியம். எனக்கு அதுல ரொம்ப குழப்பம் உண்டு. ஏனென்றால் சில சமயம் நான் வீடுகளை சந்திக்க இந்தியாவிலே செல்லும் போது கேட்பார்கள், காபி சாப்பிடுகிறீர்களா டீ சாப்பிட? இதுல எனக்கு குழப்பம் வந்துவிடும். எதை என்று தெரியும், எதையும் கொடுங்கள் என்பேன். ஆனா சில சரியாக சொல்வார்கள், காபி மட்டும் கொடுங்கள் என்று. அவை தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்வோடு இணைந்த ஒரு பகுதி. ஒருவேளை வால்மார்க்கு நீங்கள் போகிறீர்கள், அங்கே போனால் ஒரு பொருளை வாங்க போனால் அந்த பொருளை போல பல கம்பெனிகள் வைத்த பொருள் இருக்கும். குழப்பம் வரும், எதை தெரிந்து கொள்வது? நம்முடைய வீட்டிலேயே நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ மணமகனையே மணமகளை தெரிந்து கொள்ளும் போது ஒரு பெரிய குழப்பம் வருகிறது. ரெண்டு வேலை ஒரே நேரத்தில் வருகிறது, ரெண்டு வேலையும் உயர்ந்த வேலை, ஒரு பெரிய குழப்பம் வந்து விடுகிறது. வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளுதல் மிக முக்கியமான ஒன்று. தவறாய் தெரிந்து கொண்டால் அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்கிறோம். சரியானதை தெரிந்து கொண்டால் அதன் ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்கிறோம், சந்திக்கிறோம். ஆகவே தெரிந்து கொள்ளுதலிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முறை நானும் நீங்களும், ஏன் நாம் அத்தனை பேருமே பல சமயங்களிலே தடுமாறின நிலைமை உண்டு. இந்த தெரிந்து கொள்ளுதலிலே சிலர் செல்ஃப் டிசிஷன், தாங்களே முடிவெடுப்பார்கள். இந்திய சூழ்நிலையிலே தெரிந்து கொள்ளுதலிலே பெற்றோர்கள் சொல்வார்கள், நான் சொன்னதை செய், நான் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள் என்று அந்த மிரட்டுகிற அனுபவத்தை நம்முடைய குடும்பங்களில் பார்த்திருக்கிறோம். நான் விரும்புகிறதை இளமையிலே எடுக்க முடியாது, நான் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றோர்களுடைய ஆளுகை அங்கு இருக்கும். ஆனா அநேக வேளைகளிலே குடும்பமாக சில காரியத்தை தெரிந்து கொள்வது உண்டு, சபையாக சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்வது உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே தெரிந்து கொள்வதிலே காட் சென்டர் செலக்ஷன் மிக முக்கியமானது. எல்லா தெரிந்து கொள்வதிலும் நாம் ஆண்டவரை மையமாய் வைத்து வாழும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எடுங்கள், ஆக்ட்ஸ் 26 அல்ல 26 அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். 26 அதிகாரம் 19 பாருங்கள். பவுல் அகிரிப்ப ராஜாவுக்கு முன்பாக அவன் குற்றம் சாட்டப்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய சாட்சியை, தன் அனுபவத்தை அவன் விளக்கி சொல்கிறான். ஆண்டவர் தன்னை எவ்வாறு சந்தித்தார் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் தன்னோடு இடைவிட்டு அழைத்ததை அவன் விளக்கும் பொழுது 16 அங்கே அப்போஸ்தலர் 26 அதிகாரத்திலே அங்கே 19 வாசிக்கிறோம். 26:19 ஆகியால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை. ஆகவே இது ஒரு உன்னத அழைப்பு. பவுலுக்கு ஒரு உன்னத அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பை அவன் கீழ்ப்படிவதற்கு அவன் வந்து அது கீழ்ப்படியாமையிலே இருக்கவில்லை, அதை கீழ்ப்படிந்தேன் என்பதை சொல்கிறார். இன்னும் நீங்கள் திருமுறையை எடுப்பீர்களானால் அங்கே பிலிப்பிய நிருபம் ஒரு அருமையான ஒரு பகுதி வருகிறது. பிலிப்பிய நிருபத்தை எடுங்கள், 3:14 14 பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். இந்த ரெண்டு பகுதியிலும், அதாவது அப்போஸ்தலர் 26:19 பிலிப்பியர் 3:14 அந்த பரம என்கிற வார்த்தை என்ன செய்கிறது வருகிறது. ரெண்டுமே ஹையர் விஷன், இதிலே ஹையர் காலிங். ஆகவே அருமையானுள்ளே இது மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. மத்தேயு 7 நம்முடைய ஆண்டவருடைய மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்தினுடைய இறுதி வரும்பொழுது அங்கே 7:17 கடைசி வசனம், 7:13 29 நீங்கள் வாசிப்பீர்களானால் தெரிந்து கொள்வதை குறித்து அவர் பேசுகிறார். அந்த மலை பிரசங்க இறுதியிலே ரெண்டு வழிகள் இருக்கிறது. அகலமான ஒரு வழி, இதனுடைய இடுக்கமான வழி, எதை நீ தெரிந்து கொள்வாய்? ரெண்டு மரம் இருக்கிறது. கள்ள தீர்க்கர்களை குறித்து சொல்லும் போது, கள்ள தீர்க்கதரிசிகளை சொல்லும் போது அவர் சொல்கிறார், நல்ல மரம் நல்ல கனிகளை என்ன செய்யும், நல்ல தீர்க்க நல்ல கனிகளை கொடுப்பார், கெட்ட தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி அவன் கெட்ட கனிகளை கொடுப்பான். முள் செடியிலே அத்திப்பழங்களையோ திராட்சை பழங்களையோ பறிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்படியானால் அங்கேயும் ரெண்டு வழிகள், ரெண்டு மரங்கள். இன்னும் கொஞ்சம் கீழே வாரிகள் மத்திய ஏழிலே ரெண்டு வீடுகளை குறித்து சொல்கிறார். பாறையிலே கட்டப்பட்ட வீடு, இன்னொன்று மணலில் கட்டப்பட்ட வீடு. நீங்கள் எந்த வீடாக இருக்கிறீர்கள்? ஆகவே ஆண்டவருடைய போதனையிலே நூலோட்டமாக அங்குமிங்கு ஓடுகிற ஒரு வார்த்தை தெரிவ திருந்து விழுது. வருத்தப்பட்டு பாற சுபக்கரவுளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் பரம அந்த ஹையர் காலிங், பரம அழைப்பை ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு கொடுக்கவில்லை, எல்லாருக்கும் கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாற சுபக்கரவுளே, நீங்கள் எல்லாரும் வாருங்கள். ஏசாய 55:1 சொல்கிறார், தாகம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஜீவ தண்ணீர் என்றே நிச்சயங்கள். அப்படியானால் அநேகர் எண்ணுவார்கள், ஹையர் காலிங் என்பது ஒரு ஹை, ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்தஸ்து உள்ளவனுக்கு தான். ஆண்டவரிடத்திலே பட்சபாதம் என்பது கிடையவே கிடையாது. நாம் தான் 5-star hotel 3-star hotel வைப்பது போல பிரசிங்கிமாரிலே சிலரை 5-star வைத்திருக்கிறோம், சிலரை 3-star வைத்திருக்கிறோம், சிலரை தெருப்பிரசிங்கியாக வைத்திருக்கிறோம். ஆனா பரலோகத்தில் பார்த்தால் தெருப்பிரசிங்கங்கள் உள்ளே இருக்கலாம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஹையர் காலிங் அது ஓபன் டு ஆல், எல்லா ஜனங்களுக்குரியது. பிரசிக்கிற எனக்குரியது, பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்குரியது. சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் சாதாரண அழைப்புக்கல்ல, ஒரு உன்னத காலிங்க்கு அழைக்கிறார். உன்னத காலிங்க்கு அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே சவுல் என்பவன் கழுதையை தேடப் போகிறார். கடைசியாக தீர்க்கனான சாமுவேலை கண்டுபிடிக்கிறார். ஆகவே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறான், நீ மேல் வீட்டுக்கு வா என்று சொன்னான். அவனுக்காக அவன் மேல் வீட்டிலிருந்து கீழே இறங்கவே இல்லை. ஆண்டவர் எப்போதுமே உன்னதத்துக்கு நம்ம என்ன செய்கிறார், அழைக்கிறார். உன்னதமான அனுபவங்களை அழைக்கிறார். திருமறையை பல கோடங்களிலே நான் வாசித்த பொழுது இந்த ஹையர் காலிங், உன்னத அழைப்பை ரெஸ்பான்ஸ் கொண்டிருக்கிற மக்கள் பலவிதம். சிலர் என்ன செய்கிறார்கள், அதை மறுத்திருக்கிறார்கள். பாருங்கள் மத்தேய 19 என்று எண்ணுகிறேன். அந்த 19 அங்கே ஆண்டவருடைய நோக்கி ஒரு நியாய சாஸ்திரி, ஒரு ஐசுனை நிறைந்த மனிதன் வருகிறார். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவர் கற்பனைகளை கை கொள் என்றார். உடனே அவன் சொல்லுகிறான், சின்ன வயதிலிருந்து நான் என்ன செய்கிறேன், கற்பனைகளை கை கொள்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ பூரண சற்குரனாய் இருக்க விரும்பினால் உனக்குரியதை விற்று தர்த்தனை கொடு, பிற்பாடு என்னை பின்பற்றிவா என்றார். இந்த மனிதன் பூரண கற்பனையை கை கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவன் கை கொள்ளவில்லை என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். நம்முடைய இந்தியாவிலே சில சமயம் நம்ம படித்த கேள்விகள் அப்படியே பரீட்சையில் வந்தால் எழுதுவோம், கேள்வியை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணினால் போதும் பதில் தெரிந்தாலும் எழுதுவதில்லை. அதே போல ஆண்டவர் கேள்வியை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணினார். என்ன செய்தார் தெரியுமா, 10 கற்பனையிலே ஒரு கற்பனை என்ன, உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறொன்றையும் ஆராதனை செய்யாதே. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, உனக்குரியதை விற்று ஏழைக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா என்றால் பொருள் என்ன தெரியுமா, நீ எதை ஆராதிக்கிறாய் என்று கேட்டார். அவன் புரிந்து கொண்டான், நியாயசாஸ்திரி, அவன் ஆராதிக்கிறது ஐஸ்வர்யம். ஆகவே அவன் அதை ஆராதிக்கிறான் என்று சொன்னவுடனே துக்கத்தோடு போய்விட்டான். ஆண்டவர் கொடுத்த அந்த ஹையர் காலிங்கை ரிஜெக்ட் பண்ணின ஒரு மனிதன் இவர். இன்னொரு மனிதன் இருக்கிறார், அவன் எப்போதும் ஆண்டவருடைய அந்த ஹையர் காலிங் வரும்போது ஆர்குமெண்டல் பண்ணுவான். பழைய பாட்டிலே மோசே ஆண்டவர் அழைத்தார், சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை அழைக்கிறேன். யாத்ரா 3:4 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிற அழைத்த போது ஆண்டவரே நான் ஜனங்களுக்கு சொன்னால் உம்முடைய பேர் என்ன என்று கேட்பானே. பிறகு சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு திக்கு வாய் என்று சொன்னார். ஆண்டவரே நான் அங்கிட அவரிடத்திலே போனால் அடையாளம் கேட்பார்களே, ஆர்குமெண்டல். அநேக உன்னத அழைப்பு வரும்போது ஆர்குமெண்டல் பண்ணுவார்கள். ஆனால் கடைசியிலே ஆண்டவருடைய அன்பினால் இழுக்கப்பட்டு அர்ப்பணித்த மக்கள் உண்டு. ஆகவே ரிஜெக்ட் பண்ணின மக்கள் உண்டு, தள்ளின உண்டு, அர்ப்பணித்தவர்கள் உண்டு. இன்னொரு மனிதன் இருக்கிறார், பின்னாலே பார்த்துக் கொள்ளும் என்கிற ஒரு மனிதன். அப்போஸ்தலர் 24 எடுங்கள். இன்றைக்கு காலையிலே இந்த வசனத்தை நான் கண்டுபிடித்தேன். அப்போஸ்தலர் 24 அதிகாரத்தை பாருங்கள். 24 பேலிக்ஸ் என்பவன், அதாவது அங்கே பேலிக்ஸ் என்பவன் 24 தன் மனைவியை அழைத்துக் கொண்டு பவுலிடத்தில் போய் அவன் சந்தித்து பேச தொடங்குகிறான். விசுவாசத்தை குறித்து கேட்டான். பவுல் இச்சையடக்கத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்து சொன்ன உடனே அவன் பயம் எடுத்து சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 24:24-25 பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை நான் என்ன செய்வேன். திருமுறை வாசித்து பாருங்கள். இந்த பேலிக்ஸுக்கு இன்னொரு முறை சமயம் வந்ததாக வார்த்தை இல்லவே இல்ல. அப்போ ரிஜெக்ட் பண்ணினவர்களும் உண்டு, அதை அக்செப்ட் ஆர்குமெண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணினவர்களும் உண்டு, அதற்காக அதை காலத்தை தள்ளி போட்டு அதை உதாசீனப்படுத்தவர்களும் உண்டு. அருமையானுள்ளே, நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள்? நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறீர்களா? இன்னும் ஆர்குமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? இல்லது ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு இல்லையா வரலாம் என்று? எங்கள் இந்தியாவிலே சில நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆண்டவர் அழைக்கும் போது ஊழியத்துக்கு வரமாட்டார்கள். நன்றாக ரிட்டையர் வாங்கின பிற்பாடு அத்தனை பணத்தையும் பேங்கிலே பத்திரமாய் அதை பிக்சர் போட்டுவிட்டு ஊழியத்தை ஆரம்பிப்பார்கள். நான் அவர்களை குறை சொல்வதில்லை, ஆனால் வேடிக்கையை அவளை பார்த்து சொல்வேன், அரசாங்கமே உங்கள் சேவை எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறது, நீங்கள் இப்போது வருகிறீர்களே என்று சொல்வேன். அது அவர்கள் ரிட்டையர்டாகி வருவது தவறு கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்து வரும்போது ஒரு விலக்கறையும் தியாகம் கொடுத்து வந்தால் அது ஒரு மகிமையான ஒரு காரியம். ஆகவேதான் ஆண்டவருடைய அந்த உன்னத அழைப்பை குறித்தே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த உன்னத அழைப்பை நாம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் என்னுடைய செய்தியினுடைய சாரம்சம். இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஒரு முன்னுரை தான். ஆனா சாரம்சம் என்ன? ஹையர் காலிங், ஆண்டவரிடத்திலிருந்து, திரியேக தேவனிடத்திலிருந்து, ஏன் நம்முடைய ரட்சகரிடத்திலிருந்து, தூய ஆவியானவர் மூலமாய், வசனத்தின் மூலமாய் நம்மோடு வரும் பொழுது அந்த ஹையர் காலிங்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அதை மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி நான் பிரார்த்திக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் திருமறையை. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹையர் காலிங்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், we have to choose right doctrine. சரியான உபதேசத்தை என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். இப்ப சத்தம் ரொம்ப குறையும், மூச்சு விடுற சத்தமும் குறையும். ஏமா ரைட் டாக்டரிங். அப்ப இந்த ரைட் டாக்டரிங் எங்க இருந்து வரும்? ரைட் காட்ல இருந்தா வரும், வேற எங்க இருந்து வரவே? யாக்கோபு நிருபம் 1:17 சொல்கிறது, நன்மையான எந்த இவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அப்ப என்ன அர்த்தம்? எந்த ஒரு சரியான உபதேசம் எங்க இருந்தா வரும்? கர்த்தர் தான் வரும், வேற எங்கிருந்து வராது இல்லையா? இப்ப ராங் டாக்டர் எங்க இருந்து வரும்? சாத்தான் வரும் இல்லையா? ஆகவேதான் அருமையானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதை. நான் அடிக்கடி ஒன்றை நான் ஜெபிப்பேன், நல்லவர்கள் வாயிலே கெட்ட செய்தி வந்தால் எல்லாரும் நம்புவார்கள், ஆனால் கெட்டவர்கள் வாயிலே உண்மையே சொன்னால் ஒருவனும் நம்ப மாட்டார்கள். ஆகவேதான் இன்னைக்கு சாத்தானானவன் நல்ல நல்ல கர்த்தருடைய மனிதர்களை எல்லாம் அவன் தன் கருவியாய் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். பல துருபதேசங்கள் என்ன செய்கிறது? வந்து கொண்டிருக்கிறது. அப்போ ரைட் டாக்டர், we have to choose right doctrine. எங்க தெரியுமா? கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்தான் வரும். வெளிப்படுத்தல் இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. தீர்க்கதரிசனம் அருவம் இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனா அதே சமயத்திலே தீர்க்கதரிசனத்தை வைத்து வியாபாரம் பண்ணுகிறதற்கு கொஞ்சம் எதிர்ப்பு குரல் நான் கொடுப்பேன் இல்லையா? இப்போது ஒரு ஊழியன், ஐயா என்னுடைய எனக்கு பண தேவை உண்டு, எனக்கு கொடுங்கள் என்று சொல்வது தவறு கிடையாது. ஆனா இப்போதுள்ள ஊழியர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் ஜெபித்தேன், பரலோகத்துக்கு சென்றேன், ஆண்டவர் இந்த ப்ராஜெக்டை என்ன செய்தார்? கொடுத்தார். அப்படி சொல்லும் போது மக்களுக்கு அந்த ப்ராஜெக்டை ஆண்டவர் அத்தாரிட்டி பண்ணி ஆதரேஷன் பண்ணிவிட்டார் என்று நம்பி கொடுக்கிறார். இது மக்களை வஞ்சிக்கிற ஒரு தவறான நிலைமை. நான் இதை வேதனையோடு சொல்கிறேன். அப்படியானால் we have to choose right doctrine. அப்ப ரைட் டாக்டரின் எங்கிருந்து வரும்? ஆண்டவரிடத்திலிருந்து வரும். 1 தீமோத்தேயு புத்தகம் 4 அதிகாரம் 14 பாருங்கள், 13 பாருங்கள். பவுல் சொல்கிறார், வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் என்ன செய்யுங்கள், ஜாக்கிரதையார்கள். நான் திருமறையை நான் படித்து சில கருத்துகள் வரும், அந்த கருத்துக்களை நான் உடனே சொல்வதில்லை. அநேக திருமறை சார்ந்த அநேக கமெண்ட்ரிகளை நான் வாசிக்கிற பழக்கம் உண்டு, போய் சொல்வதில்லை, வாசிப்பேன். பிறகு நல்ல மூத்த கர்த்தருடைய ஊழியர்கள் பாஸ்டர்ஸ் போய் செகமோப்பின்னு கேட்பேன், ஐயா நான் இப்படி நினைத்திருக்கிறேன், அவர் சொல்வார் இல்லை இது தவறு என்று சொல்வார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்றாக அதை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே we have to choose right doctrine. ஹையர் காலிங்க்கு நாம் கடந்து வர வேண்டும் என்றால் சரியாக ரைட் டாக்டரினை கடந்து, ரைட் டாக்டரின் என்ன, தேவனை அண்டிக்கொள்ள வேண்டும், வேத வசனத்தை புரிந்து விட. வேத வசனத்துக்கு மிஞ்சின வெளிப்பாடு இந்த உலகத்தில் கிடையாது. வேத வசனத்துக்கு மிஞ்சின ஒரு ரெவலேஷன் இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. இதான் ஸ்டாண்டர்ட், இதான் அஸ்திபாரம், இதான் பவுண்டேஷன். இது அந்த எவ்வளவு பெரிய வெளிப்பாடுகள் வந்தாலும் அது இந்த வசனங்களுக்கு ஒத்து வர வேண்டும். ஒத்து வரவில்லை என்றால் நாம் அதை விட்டுவிட்டு அதை விலகுகிறது மகிமையான ஒரு காரியம் இல்லையா, மகிமையான காரியம். அப்படியானால் பவுல் அழகாய் சொல்கிறார், வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் நீங்கள் ஜாக்கிரதையாருங்கள். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 14 நீங்கள் வாசிப்பீர்கள், ஆனால் கர்த்தருடைய வாக்கியம் உபதேசத்திற்கும் ஒருவேளை நாம் சீர்திருத்தலுக்கும் அநேக காரியங்களுக்கு பயன்படுகிறது என்று சொல்கிறார். அப்படியானால் மாற்று லுத்தர் அடிக்கடி சொல்வார், கர்த்தருடைய வசனம் மோம்பாக்கும் கண்ணாடி, கர்த்தருடைய வசனம் குதிரையை இழுத்து வைக்கிற கடிவாளம் இல்லையா. அப்போ கர்த்தருடைய வசனம் எவ்வளவு முக்கியமானது, அருமையானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கலாத்திய 2 அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பவுல் அடிகளாக எழுதுகிறார். 2 அதிகாரம் 12-13 பவுல் நல்ல கமாலினுடைய பாதத்திலே திருமறையை படித்தவர், வசனத்தின்படி அவன் பரிசேயர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சுமத்தப்படாதவர். அவ்வளவு தூரம் ஓல்ட் டெஸ்ட்மெண்டை அந்த ஜூயிஸ் ரிலிஜனை அப்படியே கடைபிடித்தவர். அவனுக்கு இயேசுவை மேசியாண்டு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அந்த மனிதன் இயேசுவை மத துரோகி என்று எண்ணினான். தமஸ்கு செல்லுகிற வழியிலே ஆண்டவர் குறுக்கிடுகிறார், அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வெளிச்சத்திலே பேசுகிற ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொண்ட போது ஆண்டவரை நீர் யார் என்று கேட்டான். உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நாம் எண்ணுகிறோம் தமஸ்குவில தான் ஆண்டவரை சந்தித்தார், உண்மைதான். ஆனால் அவனை சந்திப்பதற்கு தேவன் ஆயத்தம் பண்ண இடம் தருவான், சேவான் மரணம். சேவானுடைய மரணத்தை பார்க்கிறான், அவன் முகம் பிரகாசிக்கிறது, கிறிஸ்து போல ஜெபிக்கிறான். சேவானுடைய மரணத்திலும் இயேசுவுடைய திருமுழுக்கில் இருந்தான் திரியேக தேவனுடைய மூல காரியம் வருகிறது. அங்கே பிதாவானவர் சொல்கிறார், நேசகுமார் என்று சொன்னார். குமாரன் வருகிறார், இருக்கிறார், தூய ஆவியானவர் புறாமைப்பது வருகிறார். அதே சமயத்தில் சேவானுடைய மரணத்தை பாருங்கள், இவர் மரிக்கும் பொழுது சொல்கிறார், தேவனுடைய வலது வாசத்திலே கிறிஸ்து நிற்கிறதை காண்கிறேன். அந்த திருமறையை நீங்கள் பார்த்தால் அவன் ஆவியிலே நிறைந்து, நம்மை நோக்கி கல்லெறியும் போது யாராலும் ஆவியிலே நிறைய முடியுமா, நம்ம யாராலும் திட்டும் போது ஆவியில நிறைய முடியுமா, நம்முடைய உள்ள இருக்கிற இன்னொரு திருவாளர் வழியே வந்து விடுவார் இல்லையா. ஆனால் என்ன நடக்க, இவன் ஆவியில நிறைந்து பேசுகிறான். இந்த சம்பவத்தை அந்த வஸ்திரங்களை வைத்துக் கொண்டு சவுல் பார்த்து கொண்டே இருக்கிறான், இதான் பிரிபரேஷன். ஆனா சந்தித்த இடம் அந்த தமஸ்குவின் வழியிலே. அருமையான உள்ள அந்த சமயத்தில் இவன் கிருபையின் பிரமாணத்தை பற்றி பேசுகிறான். ஆனா யூத தலைவர்கள் பலர் நியாய பிரமாணத்தை வலியுறுத்துகிறார்கள், நியாயப்பிரமாணத்தை வலியுறுத்துற மக்களிலே ஒரு சிறந்த மனிதனான இந்த பேதுரு கூட குறுநிலை வீட்டிலே போய் புறமக்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறார். ஆனால் அங்க எருசலேம் வரும்போது அந்த யூத மக்களிலே நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர்கள் அதிகமான பேர் இருந்ததுனாலே பவுல் அழகாக எழுதுகிறார், இந்த அருமையான பேதுரு என்பவன் மாய்மாலம் அணினான். அந்த மாய்மாலத்திலே இந்த பர்ணபாவு இழுப்புண்டான். அப்போ சில சமயம் சத்தியம் தெரியும், மெஜாரிட்டிக்காக நம்ம மாறுகிற நிலையும் இருக்கிறது. ஆனால் தான் சொல்கிறேன், வி ஹாவ் டு சூஸ் ரைட் டாக்டரின். ரைட் டாக்டரினுக்கு நீங்க எங்கேயுமே படிக்க வேண்டாம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரோட உறவையுங்கள், இரவும் பகலும் திருமறையை வாசியுங்கள். உங்களை அறியாமலே டாக்டர் வரும். என் தம்பிமார் எரியல் கல்லூரியில ரொம்ப படித்தவங்க, ஒருவர் அந்த எம்ஏ பிடி எம்டிஹெச் படித்தவர், ஒருவர் டாக்டரேட் முடித்தவர், ஒருவர் பிலாசபி ரிலிஜியன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ண, நான் ஒருவன் பைபிள் படித்ததில்லை. ஆனால் அவர்கள் என்னுடைய கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து என் பிரசனத்தை கவனிக்க சொல்வார்கள், உன்னுடைய பிரசனத்திலே நீ பைபிளுக்காக போகவில்லை, ஆனால் வசனத்தை நீ துரோகம் பண்ணாமல் போகிறாய், சில இடங்களில் நீ வளைய வேண்டும், கரெக்டாக வளைந்து வெளியே வருகிறாய் இப்படி என்றார். நான் சொன்னேன், நீங்கள் படித்தது கிருபை, நான் படிக்காமல் சொல்லுகிறது அது ஒரு கிருபை இல்லையா, அது தேவனுடைய ஒத்தாசை என்று சொல்வேன். ஆகவே ரைட் டாக்டரினுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா, தேவனோட உறவைங்க, தேவசனத்தை எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுங்க, வசனத்துக்காக உங்களை வளையுங்க, உங்களுக்காக வசனத்தை நினைக்காதங்க வளைக்காதங்க, உங்களுக்காக நீங்க வசனத்தை வளைத்தால் வேத புரட்டர்ல உங்க பேரு நல்ல லிஸ்ட்ல எச்சரிக்காது. ஆகவே ஹையர் காலிங், இந்த ரைட் டாக்டரின்ல கரெக்டா வளர்ந்தால் ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவருடைய உன்னத அழைப்பில் நிற்போம். நம்மை பார்க்கிறவர்கள், காண்கிறவர்கள், பழகிறவர்கள், நம்மை அழைக்கிறவர்கள் எல்லாரும் நம்முடைய உன்னத அழைப்பை அறிந்து கொள்வார். முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு என்ன தெரியுமா, இரண்டாவது இன்னொரு குறிப்பை சொல்கிறேன், உன்னத அழைப்பு. We have to choose right worship. 65ல் மிஷினரி ஸ்தாபனங்கள் எழும்பியது, 65, 66, 67. அதுபிறகு 77 பார்த்தா ஒரு கரிஸ்மேட்டிக் ரிவைவல் இருந்துச்சு. பிறகு கொஞ்ச காலம் பார்த்தா ஒரே ப்ராபசி ரிவைவல் இருந்துச்சு. இப்போ உள்ள ரிவைவல் என்னமா, வர்ஷிப் ரிவைவல். வசனத்துக்கு முக்கியம் கிடையாது, எதா இருக்கு என்ன சத்தமே இல்லை பாட்டுக்கு. நான் பாட்டை எதுக்குறவன் கிடையாது, நான் வர்ஷிப்பை ரொம்ப நேசிக்கிறவன். ஆனா வர்ஷிப்பை மாத்திரம் வச்சு வசனத்தை விட்டா அது நல்லதே அல்ல. ஒரு பெரிய சபைக்கு என்னை கன்வென்ஷன், ஆனுவல் கன்வென்ஷன் அழைத்தார்கள். நான் முன்னால உட்கார்ந்திருந்தேன், நல்ல ஒரு பாடகர் குழுவினர் எல்லா மியூசிக் கருவிகளை போட்டு நல்ல பாடினாங்க. அவங்க பாடும்போது என்னுடைய ஹார்ட் பீட்டே பயந்துச்சு, அவ்வளவு வேகமா அடிச்சாங்க, ரொம்ப நடிக்குமா இருந்துச்சு. பாடி முடிச்ச உடனே என்னை பிரசங்கத்துக்கு அழைச்சா மேடை போனேன், முழு அந்த குரூப்பும் எங்க போயிட்டு வெளியே போயிட்டு, வெளியே போனேன் ஜன்னல் வழியா பார்த்தா புகை வருது. என்ன வருது புகை, என்ன ட்ரெயின் ஓடுது. நான் சொன்னேன், வசனத்தை கேட்கிற உனக்கு உரிமை இல்லைன்னா வர்ஷிப் பண்ணதுக்கு உனக்கு ஒண்ணுமே உரிமை கிடையாது. கொஞ்சம் யோசிக்கணும். ஆராதனையை ஆண்டவர் விரும்புகிறார். ஆராதனையின் தேவன் நம்முடைய தேவன். ஆராதிப்பதற்காகவே நம்மளை படைத்திருக்கிறார். ஆராதிப்பதற்காக தான் இந்த சபையில் நாம் கூடியிருக்கிறோம். அப்ப We have to choose right worship. Right worship. இன்னைக்கு பலவிதமான worship இருக்கு. எங்களுடைய சபை பாரம்பரியம் எல்லாம் உண்மை சைலண்ட் worship தான் இல்லையா. சச்சா சவுத் இந்தியா, ஒருவேளை அநேக மெதடிஸ்ட் சபைகள், லண்டன் மிஷன் போன்ற அநேக சபைகளை பார்த்தா கொஞ்சம் மெதுவாக ஆரம்பிப்பேன் லூத்தரன்ஸ் தான். இப்ப சைலண்ட் worship சவுண்ட் worship வந்துட்டு, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இல்லையா. சைலன் வந்து சவுண்ட் உட்கார்ந்துட்டு, இப்ப சிலரை பார்த்தா கான்ட்ரவரி வர்ஷிப் வந்திருக்கு. வர்ஷிப் தவறு கிடையாது. ஆனா வர்ஷிப்ல ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆராதனை முடிஞ்ச உடனே சில பேசுறத நான் கேட்டிருக்கேன், நீ வர்ஷிப் எப்படி இருந்துச்சு, ரொம்ப சூப்பர். ஒன்ன புரிஞ்சுக்கணும், வர்ஷிப்ல கணக்கு போட்டு அதை மகிழக்கூடியவர் கர்த்தர் தான். நமக்கு அதுல பார்ட் உண்டே தவிர அதை அப்ரிஷியேட் பண்றவர் யார் தான்? இன்னைக்கு அதை எல்லாரும் மறந்துட்டாங்க. நமக்கு நன்றாக இருக்கணும், அதே தவறானது. ஆகவே we have to choose right worship. ஒரு திருமறை பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன், கொஞ்சம் கடினமான பகுதி, ஆனால் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். தாவீது ராஜாவாய் உடனே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஒருத்தருடைய வீட்டில் இருந்தது. அந்த இடத்திலிருந்து தன்னுடைய தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வர விரும்புகிறான். ஆகவே சபை தலை, அதாவது ராணுவ தலைவர்கள், பெரிய பெரிய ஆசாரிகளோடு அவர் கலந்து உரையாடி ஏறக்குறைய 30,000 பேரை கூட்டுகிறார். ஒரு மாஸ் வர்ஷிப். 30,000 பேரை கூட்டி வரும்போது அந்நாட்களில் வர்ஷிப்புக்கு நடுமையும் தேவனுடைய உடன்படிக்கை, ஆர்க் ஆஃப் காட். தேவனுடைய உடன்படிக்கை பற்றி ரெண்டு காரியத்தை உதாரணம். தேவனுடைய உடன்படி இஸ் ஈக்குவல் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட், த பவர் ஆஃப் காட். அவை அந்த தேவனுடைய உடன்படிக்கை பற்றியே தன்னுடைய நகரத்தை கொண்டு வருகிறார். ஆசாரியர்களை வைத்து ஊசா ஐயா இருவர்கள் நடத்துகிறார்கள். உடன்படிக்கை பற்றிய ஒரு புது ரதம் செய்தார். ரதத்திலே உடன்படிக்கை பெட்டியை வைத்து அப்படி கொண்டு வருகிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி ரதத்திலே அது வந்து கொண்டிருக்க மாடு இழுத்து கொண்டு வருகிறது. ஒரு களத்தின் அருகே வந்தபோது இந்த மாடு களத்தை கண்டவுடன் மிரண்டது. மிரண்ட உடனே பெட்டி என்ன செய்கிறது? சரிகிறது. உடனே ஊசா என்பவன் வேதம் சொல்ல துணிந்த அந்த பெட்டியை பிடித்தாராம். ஒரு பக்கத்தில் பார்த்தா தவறு இல்லை என்று சொல்ல தோணும். தேவனுடைய பெட்டி தேவனுடைய வல்லமைக்கு சமம், தேவ பிரசன்னத்துக்கு சமம், தேவனுக்கு சமம். ஆகவே அந்த உடன்படிக்கை பெட்டி விழுகிறது என்று தாங்கிறது தவறா என்று கேட்கல. நான் இருந்தால் அதைத்தான் செய்திருப்பேன். ஆனால் திருமறை சொல்கிறது துணிந்து பிடித்தான். பிடித்த உடனே ஆண்டவரனை அடித்தான். பிடித்தால் அடிதான் உண்டு. பிடித்த உடனே அடி விழுந்தது. அந்த 30,000 பேர் ஆராதனை அது துதியின் ஆராதனை அல்ல, சாவு ஆராதனையா என்ன செய்தது? மாறியது. தாவீது பயந்தார். இந்த உடன்படிக்கை பெட்டியை என் நகரத்தை கொண்டு போக முடியாது என்று சொல்லி ஓபேத் எதோம் என்கிறவருடைய வீட்டிலே கொண்டு வந்து விட்டு வைத்தார். இந்த உடன்படிக்கை பெட்டி வரும்போது ஓபேத் எதோம் என்பது ஊழிய, அவன் ஒரு லேவியனாக இருந்தாலும் கூட அவன் ஒரு ஏழையாக இருந்தான். 3 இருந்தது, அவன் பெரிய ஐஸ்வர்யமாக மாறினான். பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. இதை கண்டவுடனே தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை தன் பட்டணத்தை கொண்டு வர விரும்புகிறான். சொல்லுகிற திருமறையை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 Samuel 6 அது வருகிறது. 1 Samuel 13:14 அந்த பகுதி வருகிறது. இன்னொரு பகுதி 1 Samuel 15:13 அதிலே தாவீது சொல்கிறான், தேவன் ஏன் என்னை அடிவள பண்ணினார் என்றார். உடன்படிக்கை பெட்டியை லேவியர்கள் தூக்க வேண்டும், மாட்டு வண்டி தூக்க கூடாது. உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் தவிர ஒருவரும் அவர்கள் எப்படி சுமக்கணும்? தோளில் சுமக்கணும். அந்த 1 Samuel 15:13 சொல்கிறார், ஏன் நம்மை அடிவள பண்ணினார்? நாம் தேவனை சரியாக தேடாதபடினாலும், நியாயமானபடி அதை சுமக்காதபடினாலே கர்த்தரினை அடிவள பண்ணினார் என்று சங்கீதக்காரன் கொண்டு வந்து என்ன செய்கிறான்? இப்பொழுது ரதத்தை விட்டு விடுகிறான். ஆசாரிகள் சுமக்கிறார்கள், பலி செலுத்துகிறான். சணல் ஏவோத்தை துதி உடுத்திக் கொண்டு ஆடி வாடிக்கொண்டே வந்து உடன்படிக்கை வருகிறான். அப்போ ஏன் அந்த ரதத்தை ஆண்டவர் விரும்பல? பழைய ஏற்பாட்டில் பெலிஸ்தர்கள் யுத்தம் நடக்கு, இந்த யுத்தத்தில் தோத்து போவோம்னு இஸ்ரவேல் மக்களுக்கு தெரிகிறது. உடன்படிக்கை பெட்டியை யுத்தத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி எந்த காலத்திலும் யுத்தத்துக்கு கொண்டு போனதா வரலாறு? இவ கொண்டு போனாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனாலும் கூட தேவன் அவர்களை தோற்க வைத்தார். அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஏலியின் பிள்ளைகள் மாண்டு போனார்கள். ஏலி என்பவனும் இறந்து போனான். அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்திய நாட்டில் இருந்தது. பெலிஸ்திய நாட்டில் இருந்தபோது எல்லாருக்கும் மூலவியாதி வந்தது. அடுத்தப்பட்டது அடுத்ததாக மூலவியாதி வந்தது. உடனே அவர்கள் திட்டமிட்டார்கள். அந்த மூலவியாதிக்குரிய சுரூபங்களை வைத்தார்கள். சில காரியங்களை செய்து ஒரு புது வண்டியை செய்து, மாட்டு வண்டியை செய்து, அதை மாடுகளை பூட்டி, அதை கண்டுகுட்டிகளை வீட்டிலே வைத்து அனுப்பினார்கள். இது நேரா இஸ்ரவேலுடைய எல்லைக்குள்ளே போனால் கர்த்தரால் வந்தது. வேறு எங்கேயாவது போனால் இது தற்செயலாய் இது நேராய் கர்த்தருடைய இடத்துக்கு போனது. அதை எட்டி பார்த்த இஸ்ரவேலர் 50,070 பேர் செத்து போனார்கள். இந்த பாரம்பரியத்தை தான் திருவாளர் தாவீது என்ன செய்தார். இன்னைக்கு அநேக சமயங்களில் நம்முடைய ஒர்ஷிப்ல திருமறையின் பாரம்பரியம் இல்லை, எங்கேயோ உள்ள பாரம்பரியம் வந்தால் அது நல்லது அல்ல. நீங்க என்ன பழமைவாதின்னு சொல்லலாம், நான் பழமைவாதி இல்லை, பைபிள்வாதி இல்லையா, நான் சொல்கிறேன். ஆகவே we have to choose right doctrine, we have to choose right worship. சாத்தானவர் மனிதர்களை பலவிதமாய் தாக்குகிறான் என்று எங்களுடைய பேக் டு த பைபிள் ஒரு பழகால ஒரு டைரக்டர் வாரன் ரெஸ்பி இன்றைக்கும் பேக் டு த பைபிள் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுவார், சாத்தான் அட்டாக் என்று ஒரு புக் எழுதியிருக்கிறார். அதில் சொல்கிறார், மனிதனை சாத்தானவன் உடலை பாதிக்கிறான், மனதை பாதிக்கிறான், ஆவியை பாதிக்கிறான். உடலை பாதித்ததற்கு உதாரணம் யோபு, ஆவியை பாதித்ததற்கு உதாரணம் தாவீதை எண்ணும்படி ஏவப்பட்டான். மனதை உடைத்த மனதை பாதிப்பதற்கு எத்தனையோ சம்பவத்தை நாம் சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த மனது உடலு ஆவி இந்த சாத்தானின் தாக்கத்திலிருந்து பெறுவதற்கு என்ன வழி தெரியுமா? ஒரே ஒரு வழி இருக்கிறது. எடுங்கள் ரோமர் 12 பவுல் ரத்தன சுருக்கமாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பாருங்கள், ரோமர் 12:1-2, இதுதான் திருமறை சொல்லுகிற அக்செப்டபிள் வர்ஷிப். என்ன வர்ஷிப் பாருங்க, அப்படி இருக்க 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்கணும். சர்ரத்தில் பாதிப்பா, உங்க சர்ரத்தை எங்க ஒப்பு கொடுக்கணும், எப்படி, ஜீவ பலி. பழைய ஏற்பாட்டில் ஒரு பலியை செலுத்துகும் பொழுது ஒரு ஆடையோ ஒரு மிருகத்தைய பலி செலுத்தும் போது பலிபீடத்தில் வைத்து விடுவார்கள், அதை ஒப்பு கொடுப்பார்கள். ஒப்பு கொடுத்த பிற்பாடு அந்த பலி அந்த பலியுள்ள மிருகத்தை திரும்ப எடுக்கிற பழக்கம் கிடையாது. ஆனா எனக்கும் உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஒரு முறை ஒப்பு கொடுப்போம், மறுபடியும் தூக்கி கொண்டு நிச்சயம் போயிருவோம். இவர் சொல்றாரு, உன்னை லிவிங் சாக்ரிஃபைஸ் ஒப்பிடு. அப்ப சரீரத்தை அடுத்தது பாருங்கள், இரண்டாவது வாக்கியம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியம் என்னமா பரிபூரணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன செய்யணும், புதிதாகணும். இங்க பாடி வருது மைண்ட். அப்போ எப்படி இயேசுவானவர் மருவமலையில மருவமானாரோ அதே போல மனது என்ன செய்யணும், எப்படி மருவம் ஆகணும், உலகத்தின் அந்த ரேட்டுக்கு அல்ல, உலகத்தினுடைய தரத்துக்கு அல்ல, உலகத்தினுடைய வேல்யூஸுக்கு அல்ல. என்ன வேல்யூஸ் பாருங்கள், நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னது என்று அந்த டிசன்மென்ட் வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனது என்ன செய்யணும், மருமம் அப்படியே புதிதா மருவ புதிதாக ரினியூ பண்ண. இதுதான் புத்தி உள்ள. அப்போ ஆண்டவர் சமாரிய பெண் எடுத்துட்டு சொன்னார், ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தர் என்ன செய்யும், ஆராதிக்கிற காலம் வரும், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். யூதர்கள் பழைய பாட்டின் எல்லா பகுதியும் நம்புவாங்க, சமாரியர்கள் மொத 5 தான் நம்ப, மற்ற புஸ்தத்தை நம்ப மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பார்ஷியல் வேடல்ல முழு வேடும். அதே சமயத்தில் ஆவி என்று சொன்னால் நம்முடைய உள்ளான ஆவிக்குள்ளேயும் ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆவியானுடைய பிரசரத்தை உணர்ந்தும் ஆராதிக்க. ஆகவே உண்மையாக நாம் சத்தியத்தோடும் ஆவியின் வல்லமையோடும் நம்முடைய மன தெளிவோடும் உண்மை உத்தமமாய் ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஹையர் காலிங்க்கு நாம் செய்ய வேண்டிய 3-2 சொன்னேன், வி ஹாவ் டு சூஸ் ரைட் டாக்ட்ரின், வி ஹாவ் டு சூஸ் ரைட் வர்ஷிப் இல்லையா. அப்ப தாவீதுக்கு அடிச்சது காரணம் என்ன தெரியுமா, ஊசாவை அடித்ததா இருந்தா அதோட பொருள் என்ன, அது தாவீதுக்கு கொடுத்த அடிதான். அந்த ஊர் நம்ம ஊர்ல சொல்லுவோம், ஒரு சோற்று பானைக்கு ஒரு சோறு எடுக்க, அது மாதிரி அந்த ஒரு அடியில சங்கீதக்காரர் புரிஞ்சுக்கிட்டான் நம்ம எங்கேயோ தவறு பண்ணிருக்கோம். அவன் நல்ல ஆண்டவரை அறிஞ்சவன், திருமுறையை புரிந்தவன், தேவ ஊழியரோடு பழகினவன், ஆனாலும் பெரும்பான்மையான மக்களோடு அவன் கலந்து உரையாடின உடனே ரதம் செய்தார். இன்னைக்கு அநேக சபைகளிலே, ஊழியங்களிலே, குழுக்களிலே புது புது ரதங்களை மக்கள் என்ன செய்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு ரதத்திலும் போயிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பரிதாபமான ஒரு காரியம். ஆகவேதான் we have to choose right doctrine, we have to choose right worship. கடைசியா சொல்றேன், we have to choose right living. இல்லையா? அதாவது டாக்டின் இருக்கும்போதுதான் ரைட் வர்ஷிப் வரும். ரைட் டாக்டின் ரைட் வர்ஷிப் வரும்போதுதான் ரைட் லிவிங் வரும். இந்த ரெண்டு இல்லாம ரைட் லிவிங் வரவே முடியாது. அது ஒரு சன்மார்க்கனா இருக்குமே தவிர அது உள்ளேயும் வெளியும் ஒரு பரிபூரண விடுதலை வராது. வெளிப்படைய சன்மார்க்கனா இருப்பார்கள், ஆனா உள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற யுத்தம் தெரியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உள்ள வார் நடக்கும், இல்லையா? உள்ள வார் நடக்கும். ஆனா அதே சமயத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரைட் லிவிங் வர வேண்டும். அதுக்கு ரைட் டாக்டின் முதல் ஸ்டெப், ரைட் வர்ஷிப் ரெண்டாவது ஸ்டெப், மூணாவது இந்த ரெண்டும் நம்ம எங்க கொண்டு போ, ரைட் லிவிங், தேவன் அங்கீகரிக்கிற அளவுக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கை. உண்மை உத்தமான ஊழியக்காரனே ஆண்டவர் நம்ம சொல்ற, மனுஷன் சொல்ற காட்டிலும் ஆண்டவர் சொல்ற. இதுக்கு மூணு மனிதர்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஒன்று யோசேப், ரைட் லிவிங். ஆதியாகமம் 39:9 பாருங்க, அவன் அழகா சொல்றான், ஒரு பெண் துணிகரமான பாவத்துக்கு அவனை அழைக்கிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், இதை நான் எப்படி செய்வேன்? அந்த தேவ பயம் அவனுக்குள்ள இருந்ததின் விளைவு என்ன தெரியுமா? ரைட் லிவிங். அவனுடைய சகோதரர்கள் காலில் விழுறாங்க. அப்போது அவன் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ எனக்கு நன்மையாய் முடியப்படும், ஜீவர் ரட்சணைக்காக இதை செய்தார். ஆண்டவர் ஏன் யோசேப்பை கொண்டு வந்தாரு? ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை அங்க எகிப்துல 430 ஆண்டுகள் அங்க உட்கார வச்சார்னா, ரீசன் இருக்கு. ஆதியாகமம் 15 நினைக்கிறேன், ஆபிரகாம் ஒரு நாள் பலி செலுத்தும் போது அவனுக்கு தரிசனம் வருகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அவனோடு கர்த்தர் பேசுகிறான், உன் ஜனங்கள் அந்நிய நாட்டிலே 400 ஆண்டுகள் சேவிப்பார்கள், மிகுந்த உபத்திரப்படுவார்கள், அங்க எமோரியுடைய பாவம் நிறைவாகும். அதே சமயத்திலே உன் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது எப்படி வருவார்கள்? மிகுந்த பொருட்களோடு. ஆனால் ஆண்டவர் கொஞ்ச ஜனங்களாய் போனங்களை 500,000 பேரா பெருகி பலத்தோடு கொண்டு வரார். பாபிலோனின் சிறைப்பு சிறையிருப்பு பாவம், ஆனா இது காட்ஸ் பிளான். பாருங்கள், இந்த இடத்துல ரைட் லிவிங்காக காணப்பட்ட ஒரே ஒரு காரியம், அவன் யோசேப்பு தேவனுக்கு பயந்து எல்லா சுழந்தான். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான், கரப்ஷன்ல இருந்தான் பைபிள போடவே இல்லை. இப்ப நம்ம ஜனங்கள் இருந்தா தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் என்ன செய்திருப்பாங்க, தொடங்கி அந்த அவன் கொடுக்கிற தானியத்திலே சேர்த்திருப்பாங்க. ஆனா யோசேப்பை குறித்தோ தானியலை குறித்தோ ஒரு வார்த்தை அப்படி இல்லவே. ரைட் லிவிங் காரணம் என்ன? தேவனுக்கு அவன் பயந்தவன். அநேக வேத பண்டிதர்கள் யோசேப்பையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பேசுவார்கள். நான் ஒப்பிட்டு பேசலாம், இவன் மனிதன், அவர் தெய்வம், ஆனா இவன் திருமணமானான், அவர் என்ன செய்யல, திருமணமாகாதவர், இவன் மரித்தான் உயிரோடு எழும்பவே இல்லை, அவர் மரித்தா உயிரோடு எழுந்தார், இன்றும் பிதாவின் சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். ஆகவே அருமையானுள்ளே, we have to choose right doctrine, we have to choose right worship, we have to choose என்ன right living. ஆகவே யோசேப்பு அந்த தேவ பயத்தோடு வாழ்ந்த விளைவு தெரியுமா? சிறையில் இருந்தான், வழக்கறையும் கொடுத்தான். அப்போ we have to choose right living. ஆண்டவர் கொடுத்த அந்த உன்னத வாழ்க்கைக்கு வரும்போது நாம் அதற்குரிய விலைக்கரையும் கொடுக்க வேண்டிய நிலை உண்டு. விலைக்கரையும் கொடுக்காம போகவே முடியாது. கிறிஸ்து நமக்காக விலைக்கரை கொடுத்தார், நாம் அவரை பின்பற்றுவதற்காக விலைக்கரையும் கொடுக்க. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது மிகவும் எளிது, வாருமையா என்றால் உள்ளே வந்து விடுவார் மனதிலே. ஆனா அவரோட வாழ்வது, நடப்பது, ஜீவிப்பது கஷ்டம், அதற்கு நாம் விலைக்கிறே கூட. ரெண்டாவது இன்னொரு மனிதன் மோசே. அங்கே எபிரேயர் 11 எடுங்கள், எபிரேயர் 11 எடுங்கள், அதை நான் சொல்லுகிறேன். எபிரேயர் 11 அதிகாரம், அங்கே 11 அதிகாரத்திலே அங்கே திருமுறை மிக தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்கள், முதலாவது அங்கே 11:24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அங்கே பாருங்கள், தேவனுடைய ஜனங்களோடு ரெண்டு காரியம் முன்னால இருக்கு. ஒன்னு பார்வோனுடைய மகனா அல்லது தேவனுடைய பிள்ளையா. இதுல இவன் தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா, பார்வோனுடைய குமாரன் அல்ல, தேவனுடைய ஜனம், ஜனத்துல ஒருவன். மோசே இந்த இடத்துல அவன் துணிச்சலா பார்வோனின் குமாரத்தை என்று எண்ணியிருந்தால், அந்த பார்வோன் இறந்த பிற்பாடு இவன் தான் தானாகவே அந்த எகிப்துக்கு என்ன ஆயிருப்பான், அதிபதி ஆயிருப்பான், பார்வோன் ஆயிருப்பான். அதோடு அவன் சரித்திரம் முடிந்திருக்கும். ஆனா இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும், ஒருவேளை யூத மக்களை எடுத்துக்கொண்டாலும், கிறிஸ்தவ மக்களை எடுத்துக்கொண்டாலும், ஏன் முஸ்லிம் நண்பர்களை எடுத்துக்கொண்டாலும், மோசேயை சொல்லாதவர்கள் யாருமே இல்ல. அந்த அளவுக்கு நேம் இருக்கு. காரணம் என்ன, அவன் உண்மையாக அந்த ஹையர் காலிக்காக எதை தெரிந்து கொண்டான், தேவனுடைய பிள்ளையின் துன்பத்தை தெரிந்து கொண்டான். இன்னொன்றை பாருங்கள், எகிப்தினுடைய பாவ சந்தோஷம் அவன் முன்னாலே வருகிறது. ஆனா அதே சமயத்திலே அங்கே நிந்தை வரு, கிறிஸ்துவ நிமித்த வருகிற நிந்தை வருகிறது. அவன் நிந்தையை தெரிந்து கொண்டான், சந்தோஷத்தை அவன் தெரிந்து கொள்ளவே இல்லை. மூன்றாவது பாருங்கள், எகிப்தின் பொக்கிஷம் வருகிறது. அங்கே முதலாவது அவன் பாவ சந்தோஷத்துக்கு அவன் துன்பத்தை தெரிந்து கொண்டான். எகிப்தினுடைய அந்த பொக்கிஷங்களையும் வரும்போது அவன் முன்பாக நிந்தை வருகிறது, அதை தெரிந்து கொண்டான். அருமையான நம்முடைய வாழ்க்கையில யோசேப்பும் அந்த ஹையர் காலிங்க்கு ஒரு விளக்கரையும் கொடுத்தான், இவனும் தன் வாழ்க்கையில விளக்கரையும் கொடுத்தான். இன்னும் ஒரே ஒரு மனிதன் பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள், பிலிப்பியர் 3:14, அந்த உன்னத அழைப்பை பற்றி கொள்ளும்படி நான் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லும்போது சொல்கிறார், எல்லாவற்றையும் குப்பையாய் எல்லாம் குப்பையாய் சாக்ரிஃபைஸ். அவன் ஆண்டவருடைய அந்த ஆழ்ந்த ஹையர் காலைக்கு முன்பாக உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவன் குப்பை போல காணப்படும். அப்படியானால் we have to choose right living. ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரமான இந்த செய்தி உண்மையா நான் தாழ்த்தி சொல்கிறேன், இந்த பிரசங்கத்தை என் 40 வருஷ ஊழியத்தில் எங்கேயும் நான் பண்ண கிடையாது. இன்றைக்கு தான் இதை நான் கற்றுக்கொண்டேன். ஒரு 10 நாட்களாக என் உள்ளத்திலே ஒரு போராட்டம், இதை எப்படி செய்வது. இன்றைக்கு அதிகாலையிலே உட்கார்ந்து மறுபடி உட்கார்ந்து திருமறை வாசித்த போது ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட வெளிச்சத்தை சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் என்னையும் உங்களையும் போதகரையும் சபையினுடைய எல்லா மக்களையும் உன்னத அழைப்புகள், ஒவ்வொரு வருஷமும் இந்த ஹையர் காரியங்களை வளரணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, போவே கூடாது. சில சொல்லுவாங்க, பிரதர் 30 வருஷம் பண்ணாலும் 7 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 20 வருஷம் பண்ணாலும் 100 பேரை ஞானஸ்தானம் கொடுத்தேன், இன்னைக்கு 7 வருஷம் பண்ணாலும் டைத்துக்கு மேல கொடுத்தேன், பிரதர் இப்ப எப்படி தலையை குனிவாங்க சத்தமே. அப்படி இல்ல, பழைய பல்லவி நம்ம உள்ள சொல்லுவாங்க, அந்த காய டப்பால அந்த பழைய வாசனை கொஞ்சம் இருக்கதா செய்யும், அதே போல இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய அணுகுமுறை, அனுபவங்கள், வளர்ச்சி, கனிவுள்ள காரியம், நம்முடைய பேசுகிற நிலைமை, அணுகிற நிலைமை, உலகத்தை பார்க்கிற விதங்கள் அப்படி வளரலைன்னா இந்த ஹையர் காலிங்க விட்டு நம்ம எங்கேயோ டிஸ்ட்ராக்ஷனா எங்கன்னு செய்யறோம். டெவிலுடைய பல காரியம், டிசீஸ், டிவிஷன் கொடுப்பான், டிஸ்ட்ராக்ஷன் கொடுப்பான், டிப்ரெஷன் கொடுப்பான், இதெல்லாம் இந்த டிஎல் இந்த டி வைத்தியம் எல்லாம் அவ தான் கொடுப்பான் இல்லையா. அப்ப நம்ம செய்ய வேண்டியது தெரியுமா, இந்த ஹையர் காலிங்க்கு இந்த ஆண்டு நான் எப்படி இருக்கிறேன், அடுத்த ஆண்டுல நான் எப்படி இருக்கிறேன். எழுந்திருப்போமா, ஜெபம், அமைதியாக எழுந்து நிற்போம், பிரார்த்தனையில் ஈடுபடப் போகிறோம். நாம் எல்லாரும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் என்னோடு உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் நன்றாக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லார் கண்களை மூடிக்கொள்வோம். நம்முடைய ரெண்டு கரங்களை விரித்து நாம் ஜெபிப்போம். ஒரு 2 அல்லது 3 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். பிறகு போதறையா கையில கொடுக்க, நல்ல ஃப்ரீயா கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். கைகளை உயர்த்துவது தவறு கிடையாது. ஆண்டவரிடத்திலே நான் வெறுமையாய் வந்திருக்கிறேன், என்னிடத்திலே நன்மையானது ஒன்றுமே இல்லை என்பதற்கு ஒரு அடையாளம் கைகளை உயர்த்தி காண்பிப்பது. இன்னொன்று, யுத்தத்திலே சரணடைகிறவன் 2 கைகளை உயர்த்தி சரணடைவான். ஆகவே நான் உம்மிடத்திலே சரணடைய போகிறேன் என்பதற்கு ஒரு
ஒரு சிம்பலாகத்தான் உங்கள் கைகளை உயர்த்த சொல்கிறேன். கண்களை மூடி கைகளை உயர்த்தி கொஞ்சம் நாவை திறந்து, ரொம்ப சத்தவை மெதுவாய் திறந்து நீங்களே உங்களுக்கு ஆச்சரியங்க. ஹையர் காலிங் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்களா? ஹையர் காலிங்கை தள்ளி போட்டிருக்கீங்களா? ஹையர் காலிங்க ஆர்குமெண்டலோடு அதை போராடி அதை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் அந்த ஹையர் காலிங் உன்னத நிலைக்கு, கிறிஸ்து நம்மை உன்னதமான ஸ்தானத்திலே அவரோடு உன்னதத்திலே உட்கார வைக்க விரும்புகிறார். அந்த ஹையர் பொசிஷன்ல, அந்த ஹையர் ஸ்தானத்தில் என்னை உங்களை உட்கார வைக்க விரும்புகிறார். இதுதான் அவருடைய சித்தம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய மூன்றே காரியங்கள். We have to choose right doctrine. We have to choose right worship. We have to choose right living. ஆண்டவரே, எனக்கு இருப்பதால் கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த ஹையர் காரியங்களை வளர்ந்திருக்கிறேனா குறைஞ்சிருக்கிறேனா? ஒப்பு கொடுக்கிறேன். யாவரும் கரங்களை கீழே போட்டு விடலாம். ஒருவர் கரங்களை உயர்த்த வேண்டாம், எல்லாரும் கரங்களை கீழே போட்டு விடுங்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஐயா, அந்த செய்தி என்னோடு இடைப்பட்டது. ஆண்டவருடைய ஹையர் காலிங்காக இந்த மூன்று தீர்மானம் செய்ய போகிறேன். We have to choose right doctrine, right worship and right living. இந்த மூன்றுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் சொந்த பலத்திலே இதை நான் கடந்து போக முடியாது. யோசேப்பு ஒரு விளக்கரையும் கொடுத்தான், மோசே ஒரு விளக்கரையும் கொடுத்தான், பவுல் ஒரு விளக்கரையும் கொடுத்தான். விளக்கரையும் கொடுக்கும் போதெல்லாம் நான் பின்வாங்கி இருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் இன்னொரு வாய்ப்பை தார். எஞ்சி இருக்கிற காலங்களிலே ரைட் ஆண்டவரே உண்மையாகவே இந்த ஹையர் காலிங்கிலே வாழ்ந்து என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படி ஜெபிக்கிறவர்கள், தீர்மானிக்கிறவர்கள், எண்ணுகிறவர்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், முன்னாலே வாருங்கள் என்று நான் சொல்ல போறதில்லை. இருக்கிற இடத்துல நான் சொன்னதற்காக கை தூக்க கூடாது. உண்மையாகவே உங்கள் மனதில் ஒரு எண்ணம் வருமானா, தைரியமா உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி, நீங்கள் வலதுகரத்தை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக உங்கள் சகோதரர் என்கிற முறையிலே நான் ஜெபிக்க போகிறேன். ஒருவர் இன்னைக்கு ஆண்டவருக்கு அந்த அழைப்புக்கு ஒப்பு கொடுத்தால் அதை நான் பெரியதாக எண்ணுகிறேன். அன்பின் பிதாவே, இந்த அருமையான திருச்சபைக்காக, போதகருக்காக, திருச்சபையின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டை காட்டில் இந்த சபையை வளர்த்திருக்கிறீர், கிருபையினாலே ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய டாக்டரின்லே, ஒர்ஷிப்பிலே, லிவிங்கிலே நாங்கள் எங்களுடைய இஷ்டப்படி வாழாதபடி உலகத்துக்கு ஒத்த மருவமாக்கி புதிதாக்காத, உலகத்துக்கு ஒத்தபடி வாழ்ந்து விடாதபடி, உம்முடைய வசனத்து ஏற்றபடி, சித்தத்து ஏற்றபடி மருவமாகி புதிதாகத்தக்கதாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாரும். இந்த ஆராதனையிலே என்னையும் ஒப்புக் கொடுக்கிறேன், எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உன்னத அழைப்பை நோக்கி ஓடுவதற்கு பலம் தாரும் ஐயா. கிருபை கொடும் ஆண்டவரே. யார் யார் தன்னை தத்தம் செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது. யார் யார் தங்களை கைகளை உயர்த்தாமல் கூட அவர்கள் மனதிலே தத்தம் செய்திருக்கலாம், அது உனக்கு தெரியும் ஆண்டவரே. எப்படியா இருந்தாலும் உம்முடைய கிருபைக்கு ஒப்பிடுகிறோம். என்னுடைய மரண மூச்சு அடங்கும் புரிந்தோம் ஆண்டவரே. சித்தம் இருக்குமானால் இந்த சபைக்கு வந்து போகும் ஒரு பாக்கியத்தை மாத்திரம் எனக்கு தார். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. உட்கார்ந்து